அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று தேசிய செல்ல பிராணிகள் தினத்தை முன்னிட்டு நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை ஸ்கூஃபி செல்ல பிராணி மருத்துவமனையின் கால்நடை உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி பிரபு அவர்கள் செல்ல பிராணிகள் வளர்ப்பும் பராமரிப்பும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு செல்லப்பிராணிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுமக்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினராக பல்வேறு செல்லப்பிராணிகளை வளர்த்து வர்றாங்க. இன்னைக்கு செல்லப்பிராணிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நாய் இனங்கள், பூனை, முயல், கிளி, புறா இது போல தங்களுக்கு விருப்பமான பல்வேறு செல்லப்பிராணிகளை வளர்த்து வர்றாங்க. இந்த செல்லப்பிராணிகளுக்கு வளர்ப்பு முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே போல் இந்த செல்லப்பிராணிகள் வளர்க்கும் பொழுது நோய் தொற்றுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஏற்படும் பொழுது அதற்கு செய்யக்கூடிய மருத்துவ முறைகள் என்ன, அதை எப்படி பாதுகாத்து பராமரிக்கணும் அப்படின்னு நம்ம கால்நடை மருத்துவரை அணுகி பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரபு, கால்நடை மருத்துவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்கூபி பெட் கிளினிக்னு தெற்கு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக் ரன் பண்ணிருக்கேன்.
ஐயா, இப்போ நாய்கள் அப்படின்னு சொல்றப்ப இன்னைக்கு நிறைய இனங்கள் நாய்கள்ல வந்துருச்சு. உதாரணத்துக்கு டாபர்மேன் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றாங்க. இன்னைக்கு நாய்கள்ல என்னென்ன வகைகள் இருக்கு, என்னென்ன பிரிவுகள் இப்ப நம்ம வளர்த்துக்கிட்டு வர்றோம், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இப்போ நாய்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா மனித பயன்பாட்டுக்கான வந்து பாத்தீங்கன்னா நரி இனத்துல இருந்து நம்ம வந்து டொமஸ்டிகேட் பண்ணி நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இது வந்து காலங்காலமா 10,000 years எகோவே வந்து பாத்தீங்கன்னா நாய் வந்து மக்களுடைய அன்றாட பயன்பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேட்டைக்காக இருக்கும், பாதுகாப்புக்காக இருக்கட்டும், நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் வந்து ஒரு அன்றாட ஒரு குழந்தை மாதிரியே தான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த காலத்துல இருந்து. இதுல வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. இப்போ நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்லியா சில நாய்கள் வளர்க்குறாங்க, தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு சில நாய்கள் இருக்கு. இப்போ உதாரணத்து காவல்துறையில பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து போதைப் பொருள் வெடிகுண்டு கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சில நாய்களை வந்து அதுக்கு ட்ரெயின் கொடுத்து அதுக்கு வளர்க்குறாங்க. அதே மாதிரி இப்போ வெளிநாட்டில் பாத்தீங்கன்னா துபாய் கண்ட்ரிலாம் பாத்தீங்கன்னா நாய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேஸ்லாம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நாய்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேவைகளும் அதிகமாயிருச்சு. அது நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலே வந்து பின்னி பிணைந்தது. அதனால வந்து நாய்கள் வந்து நம்ம குழந்தைங்க மாதிரி தான் இன்னைக்கு வளர்த்துருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 1957 பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேஸ்க்கே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நாய் தான் வெளியில் அனுப்புறோம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா லைக்கா அப்படின்ற ஒரு நாய் தான் ஸ்பேஸ்க்கே போயிட்டு வந்துச்சு. அதனால நாய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமான ஒரு உயிரினமா நம்ம வந்து கருதப்படுகிறது.
ஐயா, இப்ப மனிதர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நிறைய மனிதர்களுக்கு நோய்கள் வந்து ஏற்பட்டுகிட்டு இருக்கு. அந்த நோய்கள் ஏற்படுறதுக்கு முன்னாடியே தடுப்பூசி போட்டு அந்த நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு இன்னைக்கு மருத்துவ சிகிச்சையில மருத்துவர்கள் நிறைய ஆலோசனை சொல்றாங்க. பிறந்த குழந்தைகளுக்கே போலியோ தடுப்பூசி போட்டு இன்னைக்கு உலகம் முழுவதும் போலியோ அப்படிங்கிறது 99% குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம தடுப்பு மருந்துகளால உருவாக்கியிருக்கோம். அந்த அடிப்படையில நாய்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது என்னென்ன தடுப்பூசிகளை நம்ம போடணும், எந்தெந்த காலகட்டத்துக்குள்ள அந்த நாய்களுக்குள்ளான தடுப்பூசிகளை போடணும். நாய்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நாய்களுக்கு வெறுநாய் தடுப்பூசி போடணும் அப்படின்னு பரவலா எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில நாய்களும் அதற்கு போட வேண்டிய தடுப்பூசி முறைகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
கண்டிப்பா நம்ம அனைவரும் வந்து நாய்களை பத்தி மட்டும் தெரிஞ்சா போதாது, நாய்களுக்கு செலுத்த வேண்டிய தடுப்பூசி முறைகளை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கிறோம். நாய் வளர்க்குறவங்க அனைத்து பேருமே பாத்தீங்கன்னா தடுப்பூசி வந்து கால்நடை உதவி மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க, அதை பிரகாரம் போடணும். மெயினாக அவங்க தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஒரு 60 நாளுக்கு ஒரு குட்டி பிரிக்கிறீங்க அப்படின்னா அப்போ பிரிக்கும் போது அந்த நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வோ மற்றும் டிஸ்டம்பர் இந்த ரெண்டுமே வந்து கொடிய ரொம்ப கொடிய நோய். நாயை வந்து அது அந்த நோய் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நாய் ரத்தமாக மோஷன் போகும், வாந்தி எடுத்துகிட்டே இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் இருக்கும், ரொம்ப சோர்வாக இருக்கும், உடனே இறந்து போயிடும். அதனால இந்த பார்வோ அப்படின்ற நோய்க்கும் டிஸ்டம்பர் அப்படின்ற ஒரு நோய்க்கும் 35-40 நாளைக்கு மேல இருக்கிற குட்டிங்களுக்கு கண்டிப்பா தடுப்பூசி வந்து செலுத்தி இருக்கணும் கண்டிப்பா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இன்னைக்கு வந்து உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நோய் வந்து பாத்தீங்கன்னா ரேபிட். இந்த வெறி நோய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வெறி நாய் கடினாலதான் ஏற்படுது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உலகத்துல எப்படி பார்த்தாலும் 40,000 பேர் வருஷத்துக்கு வந்து வெறி நாய் மூலியமா இறந்துருச்சுக்காங்க. அதுல வந்து 35% வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில 10,000க்கும் மேற்பட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேபிஸ் நோயினால பாதிச்சு இறந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது. மனுஷங்களுக்கா இருக்கட்டும் விலங்குகளுக்கா இருக்கட்டும் கிடையாது. ஆக்சுவலா இந்த நோய் வராம நம்ம தடுக்கிறதுக்கு சில தடுப்பூசி முறைகளும் அதாவது கடைபிடிக்க வேண்டிய சில விதிமுறைகள் இருக்கு, அதை வந்து கடைபிடிச்சிட்டனாலே இந்த நோய் வந்து வராமல் தடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப நம்ம வீட்டு நாய் பார்க்கறோம் அப்படின்னா 3 மாசத்துக்கு மேல இருக்கிற நாய்க்குட்டிங்களுக்கு கண்டிப்பா அந்த வெறிநோய் தடுப்பூசி ஆன்டி ரேபிஸ் வேக்சின் வந்து கண்டிப்பா செலுத்திருக்கணும். ஒரு வாட்டி செலுத்தினா போதுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டு அதை விட்டுறாங்க. அப்படி செலுத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட்னு ஒரு வேக்சின் எப்பயுமே நம்ம செலுத்தும் போது ஃபர்ஸ்ட் ஒன்று செலுத்திட்டோம்னா ஒரு பூஸ்ட் டோஸ் ஒன்று செலுத்தணும். நம்ம எப்படி இந்த கொரோனாக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேக்சின் போட்டோம், அதுக்கப்புறம் 21 டேஸ் கழிச்சு 21 டேஸ் கழிச்சோ நமக்கு வந்து இன்னொரு வேக்சின் பூஸ்டர் போடுறாங்க பார்த்தீங்களா. அது எதுக்கு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் போட்ட வேக்சின் வந்து புதுசாக ஒரு வைரஸே உள்ளுக்குள்ள போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு நோய் சக்தியை உண்டு பண்ண ஒரு ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் ஆகுது பார்த்தீங்கன்னா. அதை வந்து திருப்பியும் பூஸ்ட் பண்ணுறதுக்கானது அந்த பூஸ்டர் டோஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்கு மேலே இருக்கிற நாய்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டிங்கன்னா 21 நாள் கழிச்சு ஒரு பூஸ்டர் டோஸ் கண்டிப்பாக எல்லா நாய்க்கும் போட்டே ஆகணும். போட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆனுவலா அந்த பூஸ்டர் டோஸை அந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சினை ரிப்பீட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு கொடிய நோயை வந்து எராடிகேட் பண்றதுக்கு இந்தியா தமிழ்நாடு எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நம்மளோட கவர்மெண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேபிஸ் எராடிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரெகுலரா வந்து வேக்சின் ப்ராப்பரா வந்து தெருநாய்களுக்கு பிடிச்சி வேக்சின் போடுறதா இருக்கட்டும், மாட்டாஸ்பத்திரியில வந்து எல்லா கால்நடை மருந்துகளையும் பாத்தீங்கன்னா நம்ம அந்த வெறிநாய் தடுப்பூசி போடுறதா இருக்கட்டும் வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி போட்டு வருஷத்துக்கும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி வேக்சின் போட்ட நாய்களுக்கு இன்கேஸ் ஒரு நாய் கடிக்குது அப்படின்னா அந்த நாய்க்கு வந்து வெறிநோய் வருமா அப்படின்னு நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்கறாங்க. அந்த மாதிரி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் ப்ராப்பராக வேக்சின் போட்டிருந்தாலும் அந்த நாய்க்கு வந்து வேற நாய் எதாவது கழிச்சிச்சுன்னா உடனே நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குளிப்பாட்டணும். அந்த நாயை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி அதுக்குள்ள சோப்பு போட்டோ அது ஷாம்பு போட்டோ குளிப்பாட்டிச்சுன்னா அந்த நோய் வந்து தாக்கத்தை வந்து அதுக்குள்ள செலுத்தாம அந்த வைரஸ் கிருமி உள்ள போகாம நம்ம தடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இது நாட் ஒன்லி ஃபார் அனிமல். இப்போ இன்கேஸ் ஒரு பையனையோ ஒரு குழந்தையோ இல்ல வேற யாராச்சும் ஒரு மனுஷங்களையோ கடிக்குது அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உடனே அந்த நாய் அந்த கடிச்ச அந்த இடத்த வந்து ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிக்கணும். அவங்க கிளீன் பண்ணும் போதே அந்த நோய் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வைரஸை வந்து நம்ம கழுவிட்டாலே மோஸ்ட்லி வந்து உள்ள போற தடுத்துடலாம். ரத்தம் நிறைய வந்தா கூட உடனே கட்டு போடுறது, மஞ்சள் வைக்கிறது, ஆயில் வைக்கிறது இந்த மாதிரி வைக்காம உடனே ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிடும். அதனாலதான் நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வெறிநோய் தடுப்பூசி வந்து ஆன்டி ரேபிஸ் வேக்சின் வந்து 3 மாசத்துக்கு மேல இருக்கிற நாய் கண்டிப்பா போட்டே ஆகணும்.
ஐயா இப்ப நாய்களுக்கு என்ன நோய்கள் வருது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். நாய்களுக்கு தரக்கூடிய உணவு முறைகள் என்ன? இன்னைக்கு நிறைய பேர் நாய்கள் வந்து வளர்க்குறாங்க, ஆனா அது நாய்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உணவுப் பொருட்களை சாப்பிடுது, தெருக்களை குறிப்பா பிளாஸ்டிக் பொருட்கள் பேப்பர்கள் எல்லாம் கூட நாய்கள் வந்து சாப்பிட்றத நம்ம நிறைய அன்றாட இடங்கள்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். நாய்களுக்கு உண்டான உணவு முறைகள் என்ன, அதனுடைய பராமரிப்பு என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இப்ப நம்ம நாய்கள் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணாங்கன்னா ஆசைப்பட்டு நாயை வாங்கிடுவாங்க, அதை பேர் வளர்க்க தெரியாம அது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் ரோட்ல விட்டுருவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆசைக்கு வந்து தெருநாய்க்கு வந்து சாப்பாடு போடுவாங்க, அது ஒரு 4 நாளைக்கு போடுவாங்க திருப்பி விட்டுருவாங்க, அது தெருநாய். இந்த மாதிரி தெருநாய் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பெருகி போனது காரணம் இதுதான். ஒன்று நம்ம வீட்டில் வச்சு அந்த நாயை கரெக்டாக ப்ராப்பராக பராமரித்து வளர்க்கணும். அப்படி இல்லைன்னா தெருநாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கருத்தறி ஆப்ரேஷனோ இல்லை அதுக்குண்டான அந்த ஆன்டிபயோட்டிக் வேக்சினோ போட்டு நம்ம வீட்டு வாசலில் இருக்கிற மாதிரி பயன்படுத்தணும். இல்லைன்னா அந்த நாய்க்கு நீங்கள் எதுவுமே போடுறதுனாலும் பிரச்சனை கிடையாது, அது தேவையான இடத்துல போய் அது பாட்டு தேவையான உணவு சாப்பிட்டுக்கும். இப்போ நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்க்கு வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாடு அன்றாட பயன்படுத்தக்கூடிய சாப்பாடு கொடுத்துமே வளர்க்கலாம். அதுக்கு சில சத்துக்கள் தேவைப்படும். அதனால தான் அந்த மாதிரி பெடிகிரி ராயல் கணினி அந்த மாதிரி வந்து நிறைய வந்து கமர்ஷியல் ஃபுட்டு நிறைய இருக்கு, அதை மாதிரி போட்டும் நீங்கள் அந்த நாயை வந்து பராமரிக்கலாம். இந்த மாதிரி அதிகமான உப்பு சேர்க்கக்கூடாது. அதுக்கு நம்மளுடைய மசாலா ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நாயுடைய செரிமானத்தை கண்டிப்பாக வந்து பாதிக்கும். நாய் வந்து உணவு மட்டும் உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும் கிடையாது, குடற்புழுக்கள் குடற்புழு வந்து அதிகமாக பிரச்சனை ஏற்படும். அதனால குடற்புழு நீக்க வந்து கரெக்டாக மருத்துவருடைய ஆலோசனைப்படி அந்த 3 மாசத்துக்குள்ள இருக்கிற குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு வாட்டி அதுக்கு வந்து குடற்புழு நீக்கம் செய்யணும். 3 மாசத்துக்கு மேலே இருக்கிறது மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த குடற்புழு நீக்கம் செய்யணும். இப்போ நம்ம வீட்டில் வந்து கறி வாங்கியிருந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பச்சையாக போட்டுருவாங்க, அந்த மாதிரி போடக்கூடாது. அது கோழி கால் வாங்கிட்டு வந்து போடுவாங்க, தலை வாங்கிட்டு வந்து போடுவாங்க. எதாவது போட்டாலும் நல்லா வேக வச்சு லைட்டாக மஞ்சப்பொடி போட்டு, வேற நீங்கள் உப்பெல்லாம் சேர்க்க வேண்டாம், மஞ்சப்பொடி மட்டும் போட்டு அதை வந்து கொஞ்சம் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி போட்டாலே அந்த நாய்க்கு தேவையான உணவு சத்துக்கள் கிடைச்சிடும். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அஃபோர்டபுள் அதாவது கொஞ்சம் பண வசதி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெடிகிரி இல்லை கொஞ்சம் காயல் கண்ணு இந்த மாதிரி ஃபுட்டுமே நீங்கள் அந்த நாய்க்கு வந்து போட்டு வளர்க்கலாம். கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கிற பாலை வந்து நல்லா காய வச்சு தண்ணி கலந்து கொடுக்கணும், இல்லைனா மோஷன் பிரச்சனை வரும் ஆக்சுவலாக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாயை வச்சிருக்கிறதுக்கு தனியாக ஒரு இடத்த வச்சுக்கணும், அந்த இடத்துல தான் அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்குண்டான பழக்க வழக்கங்கள்லாம் அங்கேயே வந்து சாப்பாடு வைக்கிறதா இருக்கட்டும், அதை வெளியில் கூட்டிட்டு போயிட்டு அதுக்குன்னோட அந்த யூரின் போகிறது மோஷன் போகிறதுக்கெல்லாம் பழக்கப்படுத்துறதுக்கு பர்டிகுலர் பிளேஸில் வந்து பழக்கப்படுத்தணும். உணவு முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவை காலம் வந்துருச்சு, இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டியாவது நாயை வந்து குளிப்பாட்டணும். அதே மாதிரி உணவு பழக குழக்கம் வந்து பகல் டைமில் வைக்கக்கூடாது சாப்பாடை. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே நல்லா வெயில் அடிக்கும், அந்த டைமில் நீங்கள் சாப்பாடு வச்சிங்கன்னா என்ன ஆகுனா சாப்பிட்டோம்னா அதிகமான ஹீட் பிரச்சனை ஆகும், நாய் பயங்கரமாக இழப்பு வாங்கும், சாப்பிடாது. பசங்களை மாதிரி அது வியர்வை கிளாண்டு வந்து உடம்பு ஃபுல்லாக இருக்காது, அது நாக்குலையும் மூக்குலையும் தான் வியர்வை கிளாண்டு இருக்கும். அதனால் நாக்கு தொங்கப்பட்டு அப்படியே ஆசுவாசமாக அப்படியே ஒரு மாதிரி இழப்பு வாங்கிட்டு இருக்கும். அந்த டைமில் நீங்கள் தண்ணி வச்சா போதும், கொஞ்சம் கூலிங்கான இடத்துல கட்டி போட்டிங்கன்னா போதும், நிழலாக இருக்கிற இடத்துல அந்த நாய் படுத்துக்கும் அது பாட்டுக்கு. அந்த மாதிரி இடத்துல சாப்பாடு போட்டு தண்ணி வைக்கணும். ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற நாய்க்கு சாயந்தரம் மட்டும் சாப்பாடு வைக்கணும், வெயில் நேரத்தில் பகல் டைமில் சாப்பாடு வைக்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் போகிற நேரத்தில் நல்லது செய்கிறேன்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிஸ்கெட்டை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல போட்டு பழகிடுவாங்க, நாய்க்கு வந்து தீவனம் கொண்டு போய் வைப்பாங்க, இந்த மாதிரிலாம் வச்சு பழகக்கூடாது ஆக்சுவலாக. இது வந்து நாய்களுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தும், மக்களையும் அச்சுறுத்தப்படுத்துது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறவங்களா கடிக்கிறதா இருக்கட்டும், குழந்தைங்களை கடிக்கிறதா இருக்கட்டும், இன்றைக்கி மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ நடந்துகிட்டே இருக்காது. அதனால் இந்த அந்த மாதிரி கண்ட இடத்துல உணவு பழக்கங்களுக்கு போடாமல் இருக்கிறது அவாய்ட் பண்ணினாலே நாட்டினுடைய நாயுடைய கடிகளுடைய எண்ணிக்கை வந்து நம்ம குறைச்சிக்கலாம்.
ஐயா, இப்போ நாய்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் நிறைய இனங்கள் வந்துருச்சு, குறிப்பாக கலப்பின ரகங்கள் நிறைய வந்துருச்சு. எந்தெந்த நாய்கள் வந்து இன்னைக்கு நமக்கு தடை செய்யப்பட்ட இனங்களாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இது உண்மையிலுமே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஆக்சுவலாக. நிறைய நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய நாட்டு இனங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ராஜபாளையம், கோம்பை, திப்பிப்பாறை இந்த மாதிரி இனங்கள் வந்து இன்றைக்கி வளர்க்குறதுக்கு மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க. நம்மளுடைய இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழியக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ரிசர்ச் சென்டரும் கவர்மெண்ட் சைட்லேருந்தும் அதுக்கு வந்து ஃபண்டு கொடுத்து அந்த இனங்களை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்போது இது நம்ம இன்னைக்கு நிறைய வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்து அதன் மூலயமா இருக்கிற அந்த சின்ன குட்டியில் இருக்கும்போது ரொம்ப ஆசையாக பார்க்க நல்லா அழகாக இருக்குன்றதுனால வாங்கிடுறாங்க. அது வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் தான் அதனுடைய பிரச்சனையே தெரிய ஆரம்பிக்கும். அது வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியறதில்லை, அது நிறைய கடிச்சிரும். இந்த மாதிரி வந்து இன்னைக்கு நிறைய பேர் வளர்க்க முடியாம வெளியில விட்டுறாங்க, ரோட்ல விட்டுறாங்க. அப்புறம் வாக்கிங் கூட்டி போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீங்க வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு போயிருந்தாங்க, அந்த வாக்கிங் கூட்டி போகும்போது அந்த ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுக்காம கொண்டு போறதுனாலதான் மத்தவங்களை கடிச்சிருக்கு. இப்ப நிறைய பேர் கடிச்சிருக்கு. அதனாலதான் இந்தியா என்ன பண்றாங்கன்னா தடை பண்ணிட்டாங்க சில நாய் இனங்களை வந்து பாத்தீங்கன்னா. உதாரணத்துக்கு ராட்வில்லர் அப்படின்ற ஒரு நாய், இந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான நாய் ஆக்சுவலா. ஒரு 3 நாய் செஞ்சுன்னா ஒரு புலிக்கு சமம், அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புலியவே கொன்றும், அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு நாய். இந்த ராட்வில்லர் இனத்தை வந்து இப்ப வந்து நம்ம இந்தியாவில வந்து பேன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து பிட் புல் டெரியரு, அந்த மேஸ்டிஃப் டாகு, அமெரிக்கன் புல் டாகு, அந்த நெப்போலியன் மேஸ்டிஃப், இந்த மாதிரி இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்டு உள்ளது. இதை வந்து இன்கேஸ் நீங்க புதுசாக வளர்க்குறவங்க இந்த மாதிரி நாய்களை வந்து வாங்காம இருக்கிறது ரொம்ப நல்லது.
செல்லப்பிராணிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நாய்க்கு அடுத்தபடியாக நம்ம வளர்க்கக்கூடிய விலங்கு அப்படிங்கிறது பூனைகள். இன்னைக்கு பூனைகள் வளர்ப்பு அப்படிங்கிறது நிறைய இடங்களில் காணப்படுது. பூனைகளுடைய வளர்ப்பு முறை, அதை பூனையை ஒரு வளர்க்கறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட பூனைகளை வந்து நம்ம தேர்வு செய்யணும், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுவீங்க.
இப்ப பூனை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய நாய் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஒன்றி இருக்குதோ பூனையும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்களோட மக்களா ஒன்றி வந்து வாழ்ந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லார் வீட்லயுமே பூனை நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நாட்டு பூனை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராமங்களிலும் டவுன்களில போய் வளர்த்துட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா பெர்ஷைன் அப்படின்ற ஒரு இடம், பெர்ஷைன் பூனை தான் அந்த வகையான இனங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிகப்படியான வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வளர்க்குறாங்க. பூனைகள் வளர்க்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா நாய் வளர்க்குற மாதிரி அதுக்கும் தடுப்பூசி தொடர்புள்ள நீக்கம் கரெக்டாக செய்யணும். அதுக்கு தடுப்பூசி கரெக்டாக 3 மாதத்துக்கு மேலே இருக்கிற தடுப்பூசியை வந்து அருகில் உள்ள காலனி மருத்துவரை கேட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த பூனைக்கு போடுற தடுப்பூசி போட்டுக்கணும். அதே மாதிரி பூனையிலிருந்தும் இந்த வெறிநோயின்றது பரவும். பூனைக்கும் அந்த வெறிநோய் தடுப்பூசி வந்து கரெக்டாக அந்த ஆன்டிரேபிஸ் வேக்சின் வந்து 3 மாதத்துக்கு மேலே இருக்கிற பூனைக்கு போட்டுட்டு அதிகம் வந்து 24 கழிச்சு பூஸ்டரும் போட்டு கரெக்டாக பராமரிக்கணுங்க. பூனை வந்து பார்த்தீங்கன்னா கடிக்குதோ பரண்டுதோ அப்படின்னா நீங்கள் உடனே யோசிக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் நல்லா சோப் போட்டு கழுவிட்டு உடனே வேக்சின் போய் போட்டுக்குங்க. அதுக்குண்டான ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காமனாக எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மெடிக்கல் காலேஜில் போடுறாங்க. அதனால் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை போட்டுக்குங்க. பூனை வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், நைட் நேரத்தில் தான் அதிகமாக அது ஆக்டிவாக இருக்கும், வெளியில் போக பார்க்கும். இந்த மாதிரி வெளியில் போகாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே அந்த பூனைகளுக்கு வந்து நோய்க்கு வந்து தாக்கம் ஏற்படாது. பூனை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நாய் மாதிரி ஒரு இடத்துல போட்டால் அது பாட்டி தங்காது. அதுக்கு தனியாக ஒரு கேஜி மாதிரி சின்னதாக வந்து கூண்டு மாதிரி செஞ்சு அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அதை பயன்படுத்திக்கிறோம். வீட்டுக்குள்ளே இருக்கிற நேரம் போக அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அதை வந்து நீங்கள் வந்து வளர்க்கும் போதே அதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கூண்டில் போய் அழகாக அதை உட்காந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு பூட்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு இருக்கலாம். இல்ல மொட்டையா விட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஓடும், இல்லைன்னா வெளியில ஓடி போயிடும். அது வெளியில போய் வேற பூனைகிட்ட கடி வாங்கிட்டு வரும். அது நல்ல பூனையா இல்ல அது டேஞ்சரஸ் பூனையா நமக்கு தெரியாது. நைட் நேரத்தில் போகும்போது கடிச்சு கடி வாங்கிட்டு வந்துடும். அதனால பூனையை வந்து பராமரிக்கிறதும் வந்து நாய் பராமரிக்கிற மாதிரியே அதுக்கு தனியா ஒரு கேஜ் செஞ்சு அதை ப்ராப்பரா வளர்த்தோம்னா பூனையும் நல்லபடியா வளர்க்கலாம்.
ஐயா, இப்ப விலங்குகளுக்கு குறிப்பா இந்த கருத்தடை செய்யணும் அப்படின்னு நம்ம நிறைய மருத்துவர்கள் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க. அனிமல் பர்த் கண்ட்ரோல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எந்த மாதிரியான விலங்குகளுக்கு இந்த கருத்தடை செய்யணும், இதை ஏன் செய்யணும், அதனுடைய முறைகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
கருத்தடை வந்து ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கிற நாயா இருக்கட்டும், வெளியில இருக்கிற நாயா இருக்கட்டும், ஒரு நாய் பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி மினிமம் ஒரு 3-6 குட்டி, சில நாய்க்குலாம் 8 குட்டி 12 குட்டிலாம் போடும். இப்போ 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நாய் வந்து இவ்வளவு குட்டி போட்டுச்சுன்னா திருப்பியும் வந்து ஒரு வருஷத்துல எத்தனை குட்டி போடும், நம்ம தெருவில் எத்தனை நாய் இருக்கு, ஒவ்வொரு பெண் நாயும் எத்தனை குட்டி போடும் அப்படின்றது கணக்கு பண்ணோம்னா நம்மளுடைய பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய போயிடும். இப்படிதான் பெருகிக்கிட்டு இருக்கு. நீங்க வீட்டில் வளர்க்குற நாயா இருக்கட்டும், இல்லை வெளியில உங்க வீட்டு வாசல்ல இருக்கிற நாயா இருக்கட்டும், இப்போ இன் கேஸ் வந்து நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த நாய் குட்டி போடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கருத்தறை ஆபரேஷன் கண்டிப்பா பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ ஆண் நாயா இருக்கட்டும் பெண் நாயா இருக்கட்டும், 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா இந்த பருவ காலங்கள் மாறும் போதும் அந்த அதுக்குண்டான இப்ப சீசனல் பீரியட் தான் நாய்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த எல்லா நாளுமே வந்து ஹீட்ல இருக்காது, அதாவது பருவத்துல இருக்காது, அது சீசனல் பீரியட். அது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் பருவத்துக்கு வரும். ஒரு நாய் பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் டாக் நிறைய பாத்தீங்கன்னா ஒரு மேல் டாக் வந்து நிறைய ஒரு 10 நாய் சுற்றி தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியாலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய்ஸ் பொல்யூஷன் அந்த அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாய் மூலமா மற்ற தொந்தரவுகளும் இடையூறுகளும் ஏற்படும். அதனாலதான் இந்த வந்து நம்ம நாயும் பாத்தீங்கன்னா செவ்வறி வச்சு வெளியில போயிடும். கேஸ் நீங்க ஆண் நாய் வச்சிருந்தாலும் சரி பெண் நாய் வச்சிருந்தாலும் சரி அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களை கண்ட்ரோல்ல இருக்காது, கண்ட்ரோல் அன்கண்ட்ரோலா இருக்கும், பரப்ப யாரையா கடிக்கும், வீட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல தாய் ஒரு மாதிரி பண்ணும், இந்த மாதிரி பிஹேவியரை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதே மாதிரி நாய் வந்து ஒழுங்கா சாப்பிடாது அந்த டைம்ல, அதை அதையும் குறைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கருத்தறை ஆபரேஷன் பண்ணிட்டு நம்ம நாயை வீட்டுல ஆரோக்கியமா வச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய் வந்து எந்த விதமான பெரோசிஸாவோ அந்த அன்வான்ட் பிஹேவியரோ பண்ணாது. அப்படின்னும் போது நம்ம வந்து வீட்டுல இருக்கிற நாயா இருக்கட்டும் வெளியில இருக்கிற நாயா இருக்கட்டும் கருத்தறை ஆபரேஷன் பண்ணோம்னா இந்த பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம்.
ஐயா, அதே போல இன்னைக்கு பறவைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய நம்ம வீடுகள்ல கிளிகள் வளர்க்கறாங்க, அதே போல புறாக்கள் இந்த மாதிரி பறவைகளும் வளர்க்குறாங்க. இந்த கிளி புறா இந்த மாதிரியான பறவைகளை எப்படி வளர்க்கறது? இரண்டாவது விஷயம், பறவைகள் அப்படின்னு சொல்லும்போது பறவை காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு நோயும் பறவைகள்டேந்து வர்றதா அறிவியல் அறிஞர்கள் மருத்துவர்கள் தொடர்ச்சியா சொல்றாங்க. இந்த கிளிகள் பறவைகள் இதனுடைய வளர்ப்பு முறையை எப்படி செய்யணும், பறவை காய்ச்சல் அப்படின்னா என்ன, அது ஏன் ஏற்படுது, அதற்குண்டான சிகிச்சை முறைகள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
கண்டிப்பாங்க. பறவை காய்ச்சல் அப்படின்ற நோய் வந்து பாத்தீங்கன்னா H1N1 அதாவது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வைரஸ், அதனால ஏற்படக்கூடிய நோய்ங்க. ஆக்சுவலா இதுதான் நம்மள விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய்கள், அதுக்கு இங்கிலீஷ் வந்து ஜூரோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நாயில இருந்து நமக்கு வந்து பரவக்கூடிய நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெறி நோய் சொல்ல பாத்தீங்களா அந்த மாதிரி ரேபிஸ் மாதிரி பறவைகள்ல இருந்து நமக்கு பரவக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அந்த பறவை காய்ச்சல் நோய் தான். இப்ப பறவை காய்ச்சல் நோய் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட ஆந்திர பிரதேசல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. மெயினா வந்து கோழிகளுக்கு தான் தாக்கத்தை ஏற்படுத்தும், நம்மளுடைய நாட்டுக்கோழி தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராய்லர் கோழி, லேயர் கோழி, வாத்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கிற அந்த கோழிகளுக்கு தான் இந்த பறவை காய்ச்சல் வந்து நோய் ஏற்படும். இந்த நோய் ஏற்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டோட்டலாவே சுற்றி இருக்க சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா பறவைகளையும் அந்த கோழிகளையுமே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருவாங்க, இமீடியட்டா வந்து கொன்றுவாங்க. அந்த இடத்தையும் ஜோன் ஒரு மாதிரி கிரியேட் பண்ணி அந்த இடத்துல வேற எந்த அனிமலும் வெளியிலிருந்து உள்ள வராம உள்ளிருந்து வெளியில பறவைகள் போகாம தடுத்துருவாங்க. இந்த பறவை காய்ச்சல் நோய் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து அதிகமா நமக்கு இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணது கிடையாது. இது வந்து அதிகமா ஆந்திரால ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, கேரளால ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, மத்த நார்த் இந்தியால ஒரு சில இடத்துல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. பறவை காய்ச்சல் நோய் வந்து நம்மளுடைய அச்சுறுத்தக்கூடிய நோய் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சேஃப்டியா தான் இருக்கோம், இது வரைக்கும் எந்த விதமான நோய்களும் அறிகுறிகளும் இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்றது கிடையாது. அதே மாதிரி இப்ப கிளி பாத்தீங்கன்னா கிளியை பொறுத்த வரைக்கும் வனவிலங்கு சட்டம் நம்ம 2022 ஒரு திருத்தம் செஞ்சிருக்காங்க. ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா 2020 பிரகாரம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 22 ஒரு திருத்தம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அதுல வந்து கிளியை வந்து வளர்க்கக்கூடாது, வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை மொத்த பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அது வந்து இல்லீகல், சட்டவிரோதமாக வந்து வீட்டில் வந்து அந்த கிளிகளை வளர்க்கறது நல்லது கிடையாது. ஏற்கனவே வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லைசன்ஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அணுகி லைசன்ஸ் வாங்கிட்டு அதை மாதிரி வச்சு தரலாம். புதுசாக வந்து கிளிகளை வந்து வளர்க்குறதுக்கும் அனுமதி கிடையாது. இப்போ புறா வச்சுக்கலாம். புறா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரேஸுக்காக பயன்படுத்துகிறாங்க புறாவை, அந்த மாதிரி அவங்க தான் வச்சுருக்காங்க. இது வந்து சின்ன சின்ன லவ் பேர்ட்ஸ் வளர்த்து வச்சுருக்காங்க, அதெல்லாம் வளர்த்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அது பராமரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிழல்ல அதுக்குன்னு சின்ன கேஜி மாதிரி இருந்துச்சு, அதில் எப்பயுமே தண்ணி இருக்கிற மாதிரி. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீட் ஸ்ட்ரோக் வந்துடும், அதிகமான வெப்பம் தாங்க முடியாது, டக்குன்னு இறந்து போயிடும். உங்களுக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் பகலில் வெளியில் வச்சுட்டு போயிருந்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தா அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இறந்துருக்கும். என்ன காரணமாக ஹீட் ஸ்ட்ரோக் டக்குன்னு வந்துடும். அதனால் அப்பப்போ குளிப்பாட்டி தண்ணியை வந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். பகல் நேரங்கள் வந்து தானியங்கள் அதிகமாக கொடுக்காம ஏதாவது ஃப்ரூட்ஸ் மாதிரி கொடுக்குற மாதிரி வச்சுக்கணும். சாயந்தர நேரத்தில் நீங்கள் அதுக்கு வந்து இந்த தானியங்களை வந்து சாயந்தர நேரத்துலையும் காலையில் 9 மணிக்கு முன்னாடியும் கொடுத்தோம்னா இந்த பறவைகளையும் நல்லபடியாக வளர்த்துலாங்க.
ஐயா, அதே போல இன்னைக்கு முயல் வளர்ப்பு அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம பாக்குறோம். சில பேர் அழகுக்காகவும் முயல்களை வளர்க்குறாங்க. அதே போல இந்த இறைச்சிகள் முயல்களை விற்பனை செய்து அதை ஒரு நல்ல ஒரு தொழிலுக்காகவும் முயல் வளர்ப்பை செய்யறாங்க. முயல் வளர்ப்பு முறைகள் என்னென்ன, முயல்களை எப்படி பாதுகாக்கிறது, முயல்களுக்கு என்ன நோய்கள்லாம் ஏற்படும், அதை எப்படி தடுக்கிறது, அதனுடைய தடுப்பு முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இப்போ முயல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி நம்ம ஆட்டுக்கறி கோழிக்கறி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி முயலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கறி சாப்பிட்றதுக்காண்டி பயன்படுத்துறாங்க. ஒரு சில பேர் அழகுக்கு வீட்டில் வந்து ஒரு செல்லப்பிராணியாகவும் சில பேர் வளர்க்குறாங்க. முயலுடைய காலில் வந்து பார்த்தீங்கன்னா நகங்கள் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். அது வந்து என்ன எதுக்காண்டி அப்படின்னா அது நார்மலாகவே குழி நோண்டி அதுக்குள்ளதான் போய் உள்ளுக்குள்ளே ஒழிச்சிக்கும். அதுக்காண்டி தான் அதனுடைய நீளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் இயற்கையாகவே அது நல்லா பெருசாக ஷார்ப்பாக இருக்கும். வீட்டில் வளர்க்கும் போது அந்த நகங்களை வந்து கரெக்டாக ப்ராப்பராக நீ ட்ரிம் பண்ணி வச்சுக்கணும். அதுக்குன்னு தனியாக கேஜஸ் இருக்குது, அந்த கேஜஸில் தான் வச்சு அந்த முயல்களை வளர்க்குறோம். முயலை மோஸ்ட்லி எதுக்கு வளர்க்குறாங்க அப்படின்னா முயல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 வருஷத்துக்கு 6 முறை குட்டி, 2 மாதத்துக்கு 1 வாட்டி குட்டி போடும். 1 முறை அதுக்கு கர்ப்பகாலம் பார்த்தீங்கன்னா 30 நாள் தான். ஆண் முயல் பெண் முயல் சேர்ந்துச்சுன்னா 30 நாளில் குட்டி போட்டுரும். அந்த குட்டி வந்து பார்த்தீங்கன்னா 6 முதல் 12 குட்டி வரைக்கும் ஒரு முயல் போடும். அதிகப்படியான அந்த இனவிருத்தி இதனுடைய ரேஷியோ அதிகமாக இருந்தாலும் இந்த முயலை வந்து இப்போ அதிகமாக கமர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போது பண்ண மாதிரி வச்சு வளர்க்குறாங்க. அதே மாதிரி இன்டர் கிராப்பிங் சொல்லுவாங்க, அதாவது எப்படின்னா நிறைய வந்து இன்டர் கிராப்பிங் இப்போ நிறைய தென்னை பனைமரங்கள்லாம் வச்சிருப்பாங்க, தென்னையும் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஊடு பயிர் செய்யறோமோ அந்த மாதிரி இது வந்து முயல் வந்து பண்ண மாதிரி வச்சு இடையில அந்த மாதிரி வச்சிருக்காங்க. கோழி பண்ணை வச்சிருக்காங்க, சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை வச்சிருக்காங்க. அதனோட எச்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வேல்யூ உள்ள வந்து நம்புறோம், அதுக்காண்டி பயன்படுத்துறாங்க. இந்த முயலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து சில நோய்கள், அதுக்கும் உண்டான நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரவும். அந்த நோய்கள் வந்து பரவாமல் இருக்கிறதுக்காண்டி அதுக்கும் வந்து உடற்புழு நீக்கம் இதெல்லாம் வந்து செய்யணும். அந்த அருகில் உள்ள காலநிலை மருத்துவர் அணுகுனா அவங்க எந்தெந்த டைமில் என்னென்ன வேக்சின் போடணும், என்னென்ன உடற்புழு நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி உடற்புழு நீக்கம் செஞ்சு வேக்சின் போட்டு ப்ராப்பராக வச்சோம்னா முயல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பொருளாதாரத்தில் 6 முறை வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு குட்டி போடும்போது அவங்க அந்த குட்டியுடைய எண்ணிக்கையை பாருங்க, 45 to 50 நாளைக்கு மேலே அது வந்து குட்டி திருப்பி பெரிய முயலாக மாறிடும். 6 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி அதுவும் குட்டி போடறோம். இந்த மாதிரி முயலுடைய இனப்பெருக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால முயலும் நல்லா ஒரு அதிகமாக வளர்க்குறாங்க இப்போ. அதான் ஆக்சுவலாக
ஐயா, இப்போ இந்த செல்லப்பிராணிகளுக்கு என்ன மாதிரியான ஒரு தடுப்பூசி முறைகள்லாம் போடணும், என்ன நோய்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. இப்போ இந்த செல்லப்பிராணிகள் வளர்க்குறதுனால அது முயலாக இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், மாடு, புறா, கிளி இந்த மாதிரியான பிராணிகள்ல இருந்து மனிதனுக்கு எந்த நோய்களாவது பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அப்படி என்னென்ன நோய்கள் பரவுது, அப்படி விலங்குகள் இருந்து மனிதனுக்கு அந்த நோய்கள் பரவுது அப்படிங்கிற பட்சத்துல மனிதன் எப்படி அந்த விலங்குகள்டேந்து தன்னை தற்காத்து பாதுகாப்பா இருக்கணும், அதுக்குண்டான வழிமுறைகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இன்னைக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா நாய்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூனைகளுடைய எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாதிரி அதிகமான எண்ணிக்கைகளை வந்து நம்ம வளர்க்கும் போது அப்படின்னா அதுக்கு வந்து தற்காப்பு முறைகளாக தடுப்பூசி செலுத்தியிருக்கணும். அதே மாதிரி இன்கேஸ் அந்த நாய் இப்போ கடிச்சிச்சு அப்படின்னா இப்போ நாயிலேருந்து நமக்கு பரவக்கூடிய நோய்கள் அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ரேபீஸ்ன்ற வைரஸ்னால தான் நமக்கு வந்து நாய் கடிச்சா நமக்கு பரவும். அப்போது அந்த நாயை வந்து தடுப்பூசி செலுத்தி கரெக்டாக வச்சுருந்தோம்னா அந்த நோய் வந்து அந்த நாய்க்கு வராது. அப்போ அந்த நாய்க்கு வராதுன்ற போது நம்மளை வந்து அது கடித்தாலும் நம்ம பயப்பட வேண்டியது. இன்கேஸ் கடிச்சிருச்சு அப்படின்னா உடனே யோசிக்காமல் ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு நல்லா சோப் போட்டு அந்த கழுவிட்டு இமீடியட்டாக போயிட்டு தடுப்பூசி செலுத்திக்கணும். அந்த தடுப்பூசி செலுத்தும் முறையும் இந்த 0, 3, 7 அப்படின்னு ஒரு சார்ட் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த சார்ட் பிரகாரம் அந்த 4 தடுப்பூசி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் செலுத்தியிருக்கணும். இது வந்து மெயினாக வந்து நாய் மூலயமா நமக்கு பரவக்கூடிய ஒரு நோய். அதனால் வந்து இப்போ நாயை வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா முத்தம் கொஞ்சவங்க குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா நாய்களோட விளையாடுறது பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா மூஞ்சை கொண்டு காட்டுவாங்க, மூஞ்சை நக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா லிக் பண்ணும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட்லிங் எஜுகேஷன் கற்றுக் கொடுக்கணும். அவங்க வந்து இந்த கேஸ் நாய் கூட விளையாடலாம், விளையாண்ட உடனே நல்ல சோப் போட்டு கையை கழுவிடணும், நல்ல முகத்தை கழுவிடணும், வாயிலெல்லாம் அந்த வந்து முத்தம் கொடுக்கறதுக்கு கூட அலோவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து அது கூட சேர்ந்து படுக்கிறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெட்லயே படுத்திருப்பாங்க, அந்த நாய் கூட சேர்ந்து படுத்திருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க வளர்க்கும் போதே அது கொஞ்சம் பழக்க பிடிக்கும். அதுக்கு தனியா ஒரு காட் போட்டுங்க, பக்கத்துல ஒரு பெட் வச்சுக்கங்க, அதன் மூலயமா பறப்போம். அதன் மூலயமா வளர்த்தோம்னா இன்னும் ரொம்ப நல்லது. நாய்கள் இருந்து நமக்கு அது இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த தோல் வியாதி வரும் சில நேரம். சில நாய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடியே இருக்காது, வெறும் தோல் வியாதி வந்து சுருஞ்சிக்கிட்டு பயங்கரமா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேபிஸ் அப்படின்ற ஒரு தோல் வியாதி, அது வந்து ஒரு நோய். அது மூலியமா நமக்கு வந்து இச்சிங் வரும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நாய் வந்து சுரிஞ்சிட்டு இருக்கோம், மனுஷங்களும் சொறிவாங்க. அப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் நமக்கு அதுக்கு வந்து சில வைத்தியங்களா இருக்கு, அதை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நம்ம அந்த அரிப்புல இருந்து நம்ம தடுத்துக்கலாம். அரிப்பு வர்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுக்கு நம்ம கரெக்டான பூச்சி மாத்திரை அந்த இதெல்லாம் எடுத்தோம்னாலே அந்த அரிப்பையும் குணப்படுத்திடலாம். நாயிலிருந்து நமக்கு மெயினா வந்து இந்த ரேபிஸ் அப்படின்ற கொடிய நோய் தான் நமக்கு வந்து பெரிய பிரச்சனை. அதனால எல்லாருமே யாராச்சும் நாய் வந்து கடிச்சுது பிறண்டிருச்சு அப்படின்னாலே உடனே சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு உடனே அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை மெடிக்கல் காலேஜில் போயிட்டு அதுக்குண்டான தடுப்பூசிகள் வந்து ப்ராப்பராக செலுத்திக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இப்போ பூனையும் அதே மாதிரி தான், இந்த நோய் தான் மெயினாக, அது கடிச்சிச்சுன்னா உடனே அதை கழுவிட்டு போயிட்டு நம்ம தடுப்பூசி செலுத்திக்கணும் வச்சுக்கலாம். மற்றபடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாடு இப்போ இதெல்லாம் வளர்க்குறோம், மாட்டிலிருந்தோ கோழியிலிருந்தோ நமக்கு வந்து அதிகப்படியான பரவக்கூடிய நோய்கள் வந்து எதுவுமே கிடையாது. இந்த இப்போ கோழியிலேருந்து பறவை காய்ச்சல் தான் நோய் தான் பரவும். நார்மலாக நாட்டுக்கோழி தான் வளர்த்துட்டு இருக்கோம், அதுல இருந்து நமக்கு வந்து எந்த விதமான பரவக்கூடிய நோய்கள் வந்து எதுவுமே கிடையாதுங்க.
ஐயா, இது வரைக்கும் எந்த விதமான செல்ல பிராணிகளையுமே வளர்க்காதவங்க ஒரு நாய் பூனை அல்லது முயல் கோழி இந்த மாதிரி முதல் முறையா ஒரு செல்ல பிராணிகள் வளர்க்கணும் அல்லது ஒரு பண்ணை அமைக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோட விருப்பத்தோட இருக்கக்கூடியவங்களுக்கு செல்ல பிராணிகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு ஒரு மருத்துவரா அவங்களுக்கு வழங்கக்கூடிய ஆலோசனை என்னங்கய்யா?
இப்போ நம்ம செல்ல பிராணிகள் அப்படின்னு நம்ம வளர்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிரச்சனை இப்போ நீங்கள் தான், ஏன்னா மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மே மாதம் வந்துட்டாலே குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நாய் அந்த நாய் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துடும், அதனால போய் நாய் வாங்க ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ செல்ல பிராணிகள் நாய் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு நாய் வளர்க்குறதுக்குள்ள இடம் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஏன்னா நாய் நீங்கள் வாங்கும்போது குட்டியாக இருக்கும், அது ஒரு 6 மாதத்துல 1 வயசுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய நாயாக மாறிடும். அப்போ அதுக்குன்னு ஒரு நமக்கு எப்படி வீடு இருக்கணுமோ அதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு இருப்பிடம் இருக்குன்னா அதுக்கு நல்லது. அந்த இருப்பிடம் நமக்கு வந்து அவசியமாக இருக்கா அப்படின்னு பார்த்து, அதே மாதிரி அந்த நாய்களை வந்து தேர்வு செய்யும் போது வீட்டுக்குள்ளே வளர்க்க போகிறோமா வெளியில் வளர்க்க போகிறோமா, என்ன பர்பஸ்க்கானே அந்த நாயை வாங்க போகிறோம். நாய் வந்து வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுக்குன்னு சில நாய்கள் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ லேபடாரு, பக்கு, இந்தியன் ஸ்பிரிட்ஸு, இந்த சிட்ஸு, லசாசா, இந்த மாதிரி நாய் இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளெல்லாம் எல்லாருமே வீட்டுக்குள்ளே வளர்ப்பாங்க, வீட்டில் வெட்டில் இருக்கும் எல்லாத்தையுமே வச்சு வளர்ப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு நல்ல ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்க்குறீங்க, டாபர்மேன் வாங்குறீங்க, டால்மேஷியன் இந்த மாதிரி ராஜபாளையெல்லாம் இருக்குன்னா அதுக்கு வந்து காம்பவுண்ட் செவரோட ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், அதுக்குன்னு தனியாக ஒரு கேஜ் செஞ்சுருக்கணும், அதுக்குண்டான அந்த தனியான ப்ராப்பராக ஒரு இடம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நாய்களை வந்து நம்ம வாங்கணும். இப்போ வந்து சின்ன இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியான நாய் எல்லாமே இருக்குது, அதுக்கு வந்து நம்ம தனியாக அதுக்குன்னு ஒரு பிளேட் வச்சுருக்கணும், இடம் ஒதுக்கணும், அதுக்கு மோஷன் போடுறதுக்கும் தனியாக ஒரு இடம் இருக்குதான்னு பார்க்கணும். இதெல்லாம் இடம் இருந்தால் தேர்வு செஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாயை வாங்க ஆரம்பிக்கணும். பூனை வாங்கணும் அதே மாதிரி தான், பூனை வச்சுருந்தா தனியாக கேஜி செய்யறதுக்கு இடம் இருக்குதா, நம்மளுடைய பராமரிப்பு முறைக்கு வந்து அதுக்குண்டான ஸ்பேஸ் இருக்குதா, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாயெல்லாம் வந்து ஒரு இடத்துல நிற்காது, சும்மா அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கோம், பூனையும் அதே மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் இடம் இருக்குதான்னு முதல்ல இடம் தேர்ந்தெடுத்து அப்புறம் தான் நீங்கள் போய் நாய் வாங்கணும். என்ன பர்பஸ்க்காக நாய் வாங்க போறீங்கன்றத முடிவு பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் போய் நாய் வாங்கணும். இன்கேஸ் நீங்கள் வேற ஏதாச்சும் கோழி வளர்க்குறீங்கனாலும் அதே மாதிரி தான். இப்போ நாட்டுக்கோழி சில பேர் இந்த கலர் கோழிலாம் வாங்குவாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கெல்லாம் உயிரோடு இருக்காது அந்த கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு ஆசைக்கு வாங்கிட்டு அது வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எச்சம் போடணும், அது பிரச்சனை ஆகிடும். அதுவும் அதுக்குன்னு தனியாக ஒரு கேஜ் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கோழிகளோ முயலோ இல்லை வேற ஏதாச்சும் நீங்கள் பிராணிகள் வளர்க்கணும் அப்படின்னோம்னா அந்த கரெக்டாக வாங்கி அது வளர்ந்துட்டோம் நல்லதுங்க. இடம் நமக்கு வந்து முக்கியமான ஒரு இடம், இடம் தான் நமக்கு பெஸ்ட்டு. அதுக்குண்டான சாப்பாடு வசதிகள் செஞ்சு கொடுக்கணும், தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கணும். அப்படி இருந்ததுன்னா நாய் கண்டிப்பாக வாங்கி வளர்க்கலாங்க.
ஐயா, இது வரைக்கும் இந்த செல்ல பிராணிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நாய் பூனை கிளி முயல் இந்த முறைகள்லாம் வளர்க்கக்கூடிய முறைகள் என்ன, இதுக்கு என்ன நோய்கள்லாம் ஏற்படும், அதுக்கு போடக்கூடிய தடுப்பூசி முறைகள், பாதுகாப்பாக வளர்க்கக்கூடிய முறைகள் குறித்து மிகச்சிறப்பாக நல்ல பயனுள்ள தகவல்களை வழங்கினீங்க. புதுகை பண்பை நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நன்றிங்க.
நேர்களே, இதுவரை செல்ல பிராணிகள் வளர்ப்பும் பராமரிப்பும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் பி பிரபு அவர்களுக்கும் இணைந்து உரையாடிய நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்களுக்கும் நேர்கள் சார்பாகவும் புதுகை பண்பலையின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள பல்வேறு வகையான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.